நாம் எடுத்துக்கொள்வோம் ரோம புஸ்தகம் 8 அதிகாரம். ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் 215 பக்கம். 215 பக்கம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பல்வேறு சோர்வுகள், பல்வேறு காரியங்கள் நம்ம கடந்து போகிறோம் இல்லைங்களா, கடந்து போகிறோம். நான் ரொம்ப அதிகமாக ஜோபம் பண்ணிட்டு ஜபத்தோடு நான் எடுத்து எப்படியாவது இந்த சத்தியத்தை அதிகமாக ஜபத்தில் வைத்து நாக்கள் என்னடா சொல்றது, இப்போ சபை ஆரம்பிக்கப்பட்டாச்சு இல்லைங்களா, அதனால சபையாய் கூடி வருகிற காரியத்தில் நம்ம சத்தியத்தை பிள்ளைகள் உற்சாகம் மூட்டும் முறையாக இந்த நாட்களில், முக்கியமாக இந்த நாட்களில் பல்வேறு சோர்வுகள், பல்வேறு பாடுகள், சூழ்நிலைகள் பார்க்கும்போது, எவ்வளோ ஊழியத்திலும் பார்க்கும்போது, வெளியிலையும் பார்க்கும்போது எவ்வளோ காரியங்கள் கடந்து போகும். அப்போ முக்கியமாக கர்த்தர் கிருபை காண்பித்த ஒரு காரியம் ரோம புஸ்தகம் 8 அதிகாரத்தை தியானிக்கும்படியாக, ரோம புஸ்தகத்தை 8 அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். மிக அருமையான புஸ்தகம், மிக அருமையான அதிகாரம். சொல்லப்போனால் ரோமர் புஸ்தகமே மிக அருமையான அதிகாரம். சொல்லப்போனால் ஒரு தேவ மனிதன் சொல்றாப்புல if you know this chapter, if you know this book, you will know the heart of the Bible. அதாவது நீ இந்த ரோம புஸ்தகத்தை படிச்சா என்றாலே, முழு பைபிளுடைய இருதயத்தையும் பார்க்கலாங்கிற, அப்படியாக தேவ மனிதன், அநேக தேவ மனிதன் இப்படியாக பேச, இட்ஸ் கிரேட்டஸ்ட் புக் அப்படிங்கிறாங்க. புக்கில் இந்த நிறைய புக், நிறைய புஸ்தகம் இருக்குது இல்லை, நிறைய மொத்தம் 66 புஸ்தங்கள் சொன்ன புஸ்தங்கள் இல்லைங்களா பைபிளில், 66 புஸ்தங்கள் கொண்டு தான் பைபிள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. அது கிரேட்டஸ்ட் புக்குன்னு சொன்னால் ரோம புஸ்தகம் தான் சொல்கிறாங்க. மிக உன்னதமான, மகத்தான, ஒரு பெரிதான ஒரு புஸ்தகம் என்ன, ரோம புஸ்தகம் தான் சொல்கிறாங்க. இந்த ரோம புஸ்தகம் சொல்லப்போனால் ஒரு தேவ மனிதன் இப்படி எழுதுறாப்புல, ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்கிறாப்புல, பைபிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் போட்டிருக்க மோதிரமா, கையில் போட்டிருக்க மோதிரமா. அந்த மோதிரத்தில் டைமண்ட் வச்சுருக்கோம்ல, அந்த மோதிரத்தில் டைமண்ட் இருக்குதுல்ல, டைமண்ட் அந்த மோதிரத்தில் டைமண்ட் வந்து ரோம புஸ்தகமா சொல்ற, புரியுதா? பைபிள் வந்து ரிங்கா, கையில் போட்டிருக்க மோதிரமா, அந்த மோதிரத்தில் டைமண்ட் வச்சுருக்காங்கல்ல, இருப்போம் முத்து டைமண்ட் சொல்லுவாங்கல்ல, டைமண்ட் வந்து எதை குறிக்குதுன்னா ரோம புஸ்தகமா. ஒரு மனிதன் சொல்றா, இப்படியா சொல்றாப்புல, அதோடைய சிறப்பை, அவருடைய சிறப்பை இப்படியா வெளிப்படுத்தி காமிக்கிறாப்புல, எவ்வளவு சிறப்பு மிக்கன்னு சொல்றாப்புல. நான் சொல்ல புரியுதா, ரிங்கு வந்து பைபிளா, அதுல ரிங்குள்ள நடுவில் டைமண்ட் இருக்கும்ல, அந்த டைமண்ட் எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படனா, ரோம புஸ்தகத்துக்கு ஒப்பிட்டு பேசும். டைமண்ட், அந்த டைமண்ட்ல இருந்து ஸ்பார்க்லிங் வரும்ல, ஸ்பார்க்லிங் டைமண்ட்னாலே ஒரு மாதிரி பாடு, ஸ்பார்க்லிங் சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஜொலிக்கும் சொல்லுவாங்கள, அப்படியே ஒரு ஜொலிக்கும், டைமண்ட்னாலே ஜொலிக்கும் இல்லைங்களா, ஸ்பார்க்லிங், அப்படியே கண்ணு கூசும், ஒரு ஜொலிப்பு. அது எதுன்னா 8 அதிகாரம். அப்படி சிறப்பாக சொல்றாரு அவர். அது எதுன்னா ரோமர் 8 அதிகாரம், ரோம புஸ்தகம் 8 அதிகாரம். மிக உன்னதமான போஸ்ட் பைபிளே, மிக அருமையான புஸ்தகமே பைபிள், அந்த கத்துடைய வார்த்தையே மிக அருமையான அதுல சிறப்பு ரோம புஸ்தகமா. அதுலயும் முதல்ல, அதுலயும் 8 அதிகாரம் பாத்தீங்கன்னா ஜொலிக்கும்படியான ஒரு புஸ்தகமா, அருமையான புஸ்தகம். சொல்ல போனா நீங்க பாத்தீங்கன்னா, சொல்ல போன ஒரு தேவ மனிதன் சொல்றாப்புல, இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்குல பாடுகளுடாய் கடந்து போறாய் என்றால், பாடுகளுடாய், அதாவது இஃப் யூ ஸ்ட்ரகிள் வித் கில்ட், குற்றத்தோடு கடந்து போவாய் என்றால் ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் படி. If you struggle with sin, பாவத்தோடு போராடி கொண்டிருப்பாய் என்றால் ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் படி. ஒரு மனிதன் சொல்றாப்புல, இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ட்ரையல்ஸ், பாடுகளுடாய் கடந்து போவா என்றால் ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் படி. பாடுகளுடாய் கடந்து போவா என்றால் ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் படி. இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு ப்ரே, எப்படி ஜெபிக்கணும் தெரியலையா, ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் படி. இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷனுடைய, ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து தடுமாறிட்டு இருக்கியா, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கியா, ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் படி அப்படிங்கிறாப்புல. அப்படியாக ரோம புஸ்தகம் 8 அதிகாரத்தின் சிறப்பை அந்த இடத்துல சொல்றாப்புல. ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ரோம புஸ்தகத்தின் 8 அதிகாரம் நம்ம 1 வசனத்திலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த 39 வசனம் வரைக்கும் இந்த நாட்கள், இந்த அதாவது இந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் தியானிக்கலாம் பார்க்குறோம். இந்த ஒரு 8 அதிகாரம் மட்டும் நம்ம கிரமமாக நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு இந்த காலங்களில் இந்த அதிகாரம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம இன்னைக்கு அந்த முதல் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்க்க முடிக்க போகிறோம் இல்லைங்களா. சொல்லப்போனால் இந்த இந்த அதிகாரத்தை நம்ம இந்த முக்கியமாக இந்த 8 அதிகாரத்தை மட்டும் தான் பார்க்க, முழு புஸ்தகத்தை நம்ம பார்க்கல. இந்த முதலாவது 8 அதிகாரம் முக்கியமாக 8 அதிகாரம் இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த இந்த நாட்கள் இந்த சூழ்நிலையில் இந்த 8 அதிகாரம் நமக்கு பிரயோஜனமாக சொல்லி நான் கத்துருக்கு நம்புகிறேன், உங்களுக்கும் பிரயோஜனமாக கத்துருக்கு நம்புகிறேன். அதனால் நம்ம ஜபத்தோடு வாங்க, அதிகமாக பாரத்தோடு ஜபத்தோடு வந்து உட்காருங்க, நம்ம கற்றுக்கொள்வோம், இதன் மூலமாக சத்தியத்தை கற்றுக்கொள்வோம், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இல்லைங்களா. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக நான் கற்றுக்க நம்புகிறேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே ஜபத்தோடு இந்த செய்தியை நம்ம கேட்போம். சொல்லப்போன இந்த ரோம் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ், ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் சொல்லிடுறேன். நான் இந்த ரோம புஸ்தகம் யார் எழுதுனா பவுல் அப்போஸ்தலன். நீங்கள் முதல் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அப்போஸ்தலனாக பவுல் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோம புஸ்தகம் அப்போஸ்தலனாக பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு சொல்லி வருது முதல் அதிகாரத்தில். அதாவது ரோம பட்டத்தில் இருக்கிற விசுவாசி பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதுறாரு இந்த புஸ்தகத்தை சரிங்களா. ரோம புஸ்தகம் இது வந்து எங்கேருந்து எழுதுனா கொரிந்து பட்டணத்திலிருந்து, கொரிந்து பட்டணத்திலிருந்து எழுதுறாரு. சொல்லப்போன நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோம புஸ்தகம் 16 அதிகாரத்துல ஒரு சில நபர்களை குறிப்பிட்டு பேசுறாரு, ஒரு சில நபர்கள். அதுல முக்கியமா 16 அதிகாரம் 1 வசனம் பாருங்க, கிங்கரைய ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை. அதே ரோம 16 அதிகாரம் 1 வசனத்துல பெபேயான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வர்றாங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 23 வசனத்துல அங்க பாருங்க, 23 வசனத்துல அங்க பாருங்க, எரஸ்து என்று சொல்லி ஒருத்தர் வராங்க, காயு என்று சொல்லி வராங்க. இப்படியாக அவர்கள் வந்து இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள்லாம் யாருன்னா இந்த குருந்து பட்டணத்தோடு தொடர்பு உள்ளவர்கள், இந்த விசுவாச பள்ளிகள்லாம். இதுலதான் முக்கியமா இந்த லெட்டரே சொல்லப்போன இந்த லெட்டர் தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த பெபேயால் சொல்லிட்டு அந்த 1 அதிகாரம் பெபேயால் பார்த்தீங்க, 16 அதிகாரம் 1 வசனத்துல படிச்சோமே இல்லையா, அந்த பெபேயால்கிட்ட தான் லெட்டரே கொடுக்குறாரு. இந்த லெட்டரே இந்த இதுதான் லெட்டரே கொடுக்குறாரு, ரோம விசுவாச பிள்ளைகளுக்கு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் கொருந்துல இருந்து எழுதுறாரு. இந்த பெபேயால் தான் விசுவாச பிள்ளைகளுக்கு போய் இந்த லெட்டரை கொடுக்குறாரு. சொல்லப்போனா இந்த லெட்டர் வந்து பவுல் மொத்தம் 3 மிஷினரி பிரயாணத்தை செய்தாரு. அதுல 3 மிஷினரி பிரயாணம் முடிகிற தருவாயில இவர் எழுதுறாரு சரிங்களா. சொல்லப்பண்ண எந்த சமயத்துல சொன்னாலும் அந்த எருசலேம் ஆலயத்தில் இருக்க ஏழ்மையான விசுவாச பிள்ளைகளுக்கு பொருளாதார உதவி செய்யறாரு. அதை வாய்த்தப்படும்படியான வேலையில அவர் எழுதுறாரு. எருசலேம் ஆலயத்துல சில விசுவாச பிள்ளைகள் பொருளாதார தேவையில் இருக்காங்க, ஏழ்மையான பிள்ளைகள், அவங்களுக்கு தர்ம காரியம் செய்யும்படியான வேலையில தான் அந்த இடத்துலதான் அவர் ஆயத்தப்படும் பொழுது, அதாவது பாலஸ்தீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் எழுதுறாரு. விதமாக அவர் இந்த கடிதத்தை எழுதுறாரு. இதாங்க இன்ட்ரடக்ஷன், வேற ஒன்றும் இல்லை. இதாங்க இதான் ஒரு பேக்ரவுண்டு. பவுல் எழுதினாரு, குறிந்து பட்டணத்தில் எழுதினாரு, அந்த பெபையால் அந்த அந்த சகோதரியிடம் கொடுத்து விடுறாரு. தர்ம காரியத்தை செய்யறதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் 3 மிஷினரி பிரயாணம், 3 மிஷினரி பிரயாணத்தை செய்தாரு. அந்த 3 மிஷினரி பிரயாணத்தின் முடிகிற தருவாரு எழுதுறாரு. இதுதான் இங்கே பார்க்குறோம், இந்த ரோம புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டடி எடுக்கும்பொழுது நம்ம புத்தகத்தை நம்ம பார்க்கலாம், பிரிவு பிரிவாக பார்க்கலாம். சொல்ல போனால் முதல் அதிகாரம் எதை சொல்லுது, முதல் 3 அதிகாரம் 2 அப்படி இப்படி சொல்லி பிரிவு பிரிவாக நம்ம பார்க்கலாம். அது நம்ம நேரம் பத்தாது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவத்து கொடுத்து முதலாவது பேசுகிறாரு. அப்புறம் வந்து அக்னியை கொடுத்து, அதாவது கண்டம்னேஷன், அது கண்டம்னேஷன், நம்ம எல்லாரும் பாவத்தில் விழுந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அடுத்தது நீதிமானாகிறத பற்றி பேசுகிறாரு. அடுத்தது பரிசுத்தமாகிறத பற்றி பேசுகிறாரு. அடுத்தது மீட்பு பற்றி பேசுகிறாரு. இப்படி முழு அதிகாரத்தையும் நம்ம பார்க்கலாம். அது நம்ம பைபிள் ஸ்டடின்னு சொல்லி நம்ம தனியாக உட்காந்து நம்ம தியானிக்கலாம், அது நமக்கு நேரம் பார்த்தாது. அதில் நீங்கள் முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அதிகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். 8 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய 8 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அதிகாரம் வந்து சொல்லப்போன ஒரு அருமையான ஒரு சாப்டர். நான் சொன்னேனே ஒரு அருமையான ஒரு அதிகாரம். இந்த 8 அதிகாரத்தை நீங்கள் பொறுத்தவரையில் வந்து அதில் எப்படி பிரிக்கலாம் என்றால் 1 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும், அதாவது 1 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நீதிமானாகுதலும் பரிசுத்தமாகுதலும் பற்றி பேசுறாரு. நீதிமானாகுதலும் பரிசுத்தமாகுதலும் பற்றி பேசுறாரு. அடுத்தது 14 17 வசனம் வரைக்கும் எப்படிங்க, 8 அதிகாரத்தை மட்டும் இன்னைக்கு பார்க்குறோம். 1 வசனத்திலேருந்து 13 வசனம் வரைக்கும் நீதிமானாகுதலும் பரிசுத்தமாகுதலும் பற்றி பேசுறாரு. அடுத்தது 14 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் அடாப்ஷன், அதாவது மகவேற்பு, தத்தெடுக்கும்படியானது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாவத்தை மன்னித்து தன்னோட சொந்த பிள்ளையாக எடுத்துக்கொள்றாரு. அடாப்ஷன், மகவி ஏற்பட்டு சொல்லுவாங்க, தத்து எடுக்கிறது, அதை பத்தி பேசுறாரு. அடுத்தது 18 முதல் 30 வரைக்கும் குளோரிபிகேஷன், மகிமையை படும்படியான காரியத்தை பேசுறாரு. அதுலயே நீங்க அதுலயே பிரிவு இருக்குது. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 18 முதல் 25 வரைக்குமே நம்முடைய பாடுகளில் முன் வரப்போற மகிமையை குறித்து ஒப்பிட்டு பேசுறாரு, சரிங்களா? அப்பதான் 26 முதல் 27 பாத்தீங்கன்னா நம்முடைய பலவீனத்தின் மத்தியில பரிசுத்த ஆவியான நமக்காக ஜபிக்கிறத பத்தி பேசுறாரு. அதுல 28 முதல் 30 பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதோ ஆண்டவர் நடத்துறான்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாரு. 4வது காரியமாக நிச்சயம், நிச்சயமான ஒரு தன்மை. நாளை கடைசி அந்த இந்த அதிகாரத்தின் கடைசி அந்த பகுதியை சொல்றாரு, 31 முதல் 39 வரைக்கும் அஷூரன்ஸ், நிச்சயத்தன்மை. என்ன பாடல், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் யாருமே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுங்கிறார். இதுதான் பிரிவுங்க, இதுதான் நம்ம பிரிவு, சரிங்களா? நம்ம போக போக நம்ம அந்த பிரிவுக்குள்ள நம்ம சொல்லி சொல்லி நம்ம போகலாம், சரிங்க? நம்ம 8வது அதிகாரத்துல முதல் வசனம் அங்க தெளிவா சொல்லுது. முதல் வசனம் 8வது அதிகாரத்துல முதல் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்களேன், முதல் வசனம் என்ன வசனம் பாருங்க, 8வது அதிகாரம் முதல் வசனத்துக்கு வாங்கினேன். 8வது அதிகாரம் முதல் வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து, கவனிக்கிறீங்களா? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்கிலீஷ்ல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரே லைன் அழகா ஒரே லைன்ல முடிச்சிடாரு இங்கிலீஷ்ல. இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீண்ட ஒரு சென்டென்ஸ் வருது, இல்லைங்களா? தமிழ் அப்படி எப்பவுமே அப்படிதான் வரும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவராயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லி நடுல வருது. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல there is therefore now no condemnation to them which are in Christ. அதாவது இந்த இடத்துல நோ கண்டெம்னேஷன், there is for no condemnation now, therefore now no condemnation to them which are in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல வேற ஒண்ணுமே நம்ம சிந்திக்க போறது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்துல ஆவியின்படி மாம்சத்தின்படி தான் வருது முதல் வசனத்துல, ஆனா இங்கிலீஷ்ல நான் எடுத்துக்கிட்டேன். இங்கிலீஷ் எடுத்துட்டா ஒரே லைன்ல ஃபர்ஸ்ட்லயே சொல்றாரு, என்ன சொல்றா, there is therefore now no condemnation in them which are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற யாவருக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறார். புரியுதுங்களா? இதுதான் நம்ம பார்க்க போறோம், ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற தலைப்புல சிந்திக்க போறோம், சரிங்களா? நம்ம சிந்திக்கும் பொழுது ஜபத்தோடு கேட்போம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதாவது ரெண்டு முக்கியமான மகத்தான சத்தியம் உண்டுங்க, ரெண்டு முக்கியமான சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான மகத்தான சத்தியம் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன மகத்தான முக்கியமான சத்தியம்? Such a two significant truths. என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த 8வது அதிகாரத்துக்கு முந்தன அதிகாரம் வாங்கலேன். 8வது அதிகாரத்துக்கு முந்தன அதிகாரம் 7வது அதிகாரம் அந்த இடத்துல என்ன சொல்லுது? 7வது அதிகாரம் இதே பவுல் எழுதுறாரு, ரோமர் 7:14-25 ரோமர் 7:14-25 ரோமர் 7:14 மேலும் நமக்கு தெரிந்திருக்கபடி நியாயப்பிரமாண ஆவிக்குறிதா இருக்கிறது. நானோ அவர் சொல்ற பாருங்க, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படினில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. எப்படிங்க? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். எப்படிங்க? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமா நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆனால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. தொடர்ந்து பேசுறாரு, அதனால் அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தின் நன்மை வாசமா இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்குது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன்.
அந்தபடி நான் விரும்பாத நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்கள் உண்டாக்குற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. 24 சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்றி யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். ஆதலால் நானே என் மனிதனாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இதே பவுல் எழுதுறாரு, கவனிக்கிறீங்களா? 14-25 படிச்சோம், புரிஞ்சா? அந்த யார் அவருக்குள்ள ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம். நான் விரும்புறது செய்யாம விரும்பாதே செய்கிறேங்கிற இல்லைங்களா? நான் எதை செய்யணும்னு ஆசைப்படுறனோ அதை செய்யாம நான் விரும்பாதே செய்யறேன். எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது, நான் போராட்டத்தை அந்த இடத்துல சொல்றாரு, போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் அவயங்களில் காமிக்கிறேங்கிற. இது யாருக்கு, இந்த இப்படியான போராட்டம் யாருக்குள்ள இருக்குது? யாருக்குள்ள பாக்குறோம்? யாருக்குள்ள பாக்குறோம்? எந்த மனுஷனுக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனுஷனுக்குள்ள. பாவிய சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவியான மனுஷன் சொல்லவே இல்லை, விசுவாசத்துக்குள்ள இருக்கிற மனுஷன், ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்த மனுஷனை பத்தி தான் இந்த இடத்துல பேசுறோம். அதை யார் சொல்ற? பவுல் அப்போ எவ்வளவு முதிர்ந்த ஒரு பவுல் ஊழியக்காரு, அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நான் விருப்பம், எப்படி நான் செய்யறது எனக்கே விருப்பம் இல்லை, சம்மதி இல்லை, நான் விரும்புறது செய்யாம நான் இருக்கிறதே பாருங்க. அப்ப சொல்றாரு, ஒரு அந்த போராட்டத்தோட பேசுறாரு, ஹவ் ரெச்சட் ஐ அம், நான் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நான் சொல்லி போராடுறாரு. அப்ப நான் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இந்த 7 ஒப்பிட்டு நம்ம வரோம், 7 ஒப்பிட்டு இந்த 8 போறோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்ப தேர் இஸ் எ ஸ்ட்ரகிள் இன் தி கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? தேர் இஸ் எ ஸ்ட்ரகிள் இன் தி கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் ஒண்ணு இருக்குது. அதனாலதான் இந்த பவுல் அப்படியாக சொல்றதை நம்ம பாக்குறோம். நம்ம எதை செய்யணும் விருப்பப்பூர்வமா செய்ய முடியல. இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ற ஒவ்வொருத்த மனுஷனும் சொல்லுவாப்புல, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நான் ஜபத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ஐயோ ஆனா என்ன பண்றேன், அப்பதான் தூக்கம் சொக்கிட்டு வருது, அப்பதான் சொகுசா படம் தூங்குறேன், நானே அனுபவிக்கிறது உண்டு. ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் சொல்றேன், சார் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா உடனே இன்னைக்கு இன்டர்நெட் வந்து நிக்குது, அந்த புத்தகத்தை, அந்த ஒரு ஆவிக்குரிய புத்தகம் நம்ம கையில இருக்குது, அந்த வரலாறு புத்தகம் இருக்கு, அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்குது, அதை படிச்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்ன பண்றது, மத்த இடையூறு வந்து நிக்குது. நான் எதை விரும்பணும் அதை செய்ய முடியாம நான் விருக்கிறதே செய்யறேன். ஆக்கிரமிப்பு வந்து அத உடனே அதுல தாவிடுறது, மனசு பாருங்க அளப்பாயுது, ஸ்டாண்டர்ட் அடிக்க மாட்டேங்குது, எழுச்சி கடவுளுக்குள்ள நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், வேகத்தை ஒழுங்கா கடவுள் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனாலும் உலக காரியத்துல இடம் கொடுத்துட்றேன். அனைவரும் நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்பதான் நான் நல்லா ஜம்முன்னு போர்வை போது தூங்கிட்டு கிடக்குறேன், சோம்பேறி எனக்குள்ள வந்துருது, போராடுறேன். உண்டா இல்லையா? நமக்குள்ள ஆமி குறிக்கணும்னு நிறைய சொல்லிட்டே போகலாம், நல்லா சொல்லிட்டே போகலாம். அப்ப ஒரு கிறிஸ்டியன் லைஃப், சரி நான் பேசக்கூடாதுன்னு ஆசைப்பட அப்பதான் பொறுமை இழந்து போயிடுறேன், என்னுடைய சுபாவத்தை இழந்துடுறேன் இல்லைங்களா? சொல்றாங்களா இல்லையா? சரி நான் பேசக்கூடாதுன்னு ஆசைப்பட அப்பதான் டக்குன்னு, ஐயோ பேசுறேன், ஐயோ பேசக்கூடாதான், தப்பு தான், நான் பேசுறேன், ஐயோ கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்பட கட்டுப்படுத்த முடியல. ஒரு போராட்டம் அவனுக்குள்ள, ஒரு போராட்டம், அந்த பாவ மாம்ச தன்மையோடு, அந்த பழைய மனுஷ தன்மையோடு அவனுக்குள்ள போராடிக்கொண்டே இருக்கிறான். இது புதுசு அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த போராட்டத்தை சந்திக்கிறவனா தான் இருக்கிறான், போராட்டத்தை சந்திக்கிறவனா தான் இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்த ரோமர் 7 நீங்க பார்க்கலாம். அந்த ரோமர் 7 பவுலுடைய ஆட்டோ பயோகிராபின்னு சொல்லுவாங்க, பவுலுடைய சொந்த சுய சரிதைன்னு சொல்லுவாங்க, பவுலுடைய சுய சரிதை நீங்க பார்க்கலாம், சுய சரிதைன்னு சொல்லுவாங்க, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல பகிர்ந்து கொள்றாப்ல. அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கோ, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு ஹானஸ்டா அந்த இடத்துல சொல்லும் பொழுது, அப்ப நீன நானும் சந்திக்கிற போராட்டம் இது, அதே விதமான அனுபவத்தையும் சந்திப்போம். அது வந்து மாற்று கருத்தே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உன்னோட என்னுடைய வாழ்க்கையில பல விதங்கள்ல பல நேரங்கள்ல விதமான நம்முடைய ஆசை விருப்பங்கள் நம்முடைய காரியங்கள் பல காரியங்கள் ஒரு நல்ல ஒரு கடவுளுக்குன்னு சுத்தமா எழுமணும்னு ஆசைப்படுவோம், இன்னும் அதிகமா கடவுளுக்காக வாஞ்சியோட எழுமணும்னு ஆசைப்படுவோம், இன்னும் அதிகமா கடவுளுக்கு உழைக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனாலும் நமக்கு எதிராக ஒரு பாவ பிரமாணம் ஒண்ணு நம்மளை தாக்குறது, நம்ம மாம்சத்தின் காரியங்கள்னால நம்ம இழந்து போறதுனால அடிச்சு நம்ம இழுத்து பார்க்கணும், இன்னும் அதோட நம்ம போராடிட்டு கொண்டே இருக்கிற வழியாகும். அப்ப இந்த இடத்துல நம்ம முக்கியமா நல்லா புரிஞ்சுக்கணும், முக்கியமாக போராட்டம் ஒரு கிறிஸ்தனோட வாழ்க்கையில சந்திக்கிறான், அனுதினமும் சந்திக்கிறான், அவன் போராடி கொண்டே இருக்கிறான். There is a struggle in the Christian life. புரியுதுங்களா? அதே சமயத்துல ரெண்டாவது காரியம், அதே சமயத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, போராட்டம் இருக்குன்னு சொல்றோம், பாவத்தோடு போராடுறான் இல்லைங்களா, பாவத்தோடு போராடுறான், மாம்சத்தோடு போராடுறான், உலகத்தோடு போராடுறான் இல்லைங்களா, விரும்பணும்னு ஆசைப்படுறான், ஆனாலும் வெறுக்கவே செய்யறேன்னு சொல்றான். பவுல் அப்போஸ்தலன் சொன்னா நம்மளுடைய அனுபவம் தான், பவுல் அப்போஸ்தலனுடைய தனி மனிதனுடைய அனுபவம் கிடையாது, இதுவும் நம்முடைய அனுபவம் கூட தான் இல்லைங்களா, கட்டாயமா நம்முடைய அனுபவத்தை அங்கதான் பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப போராட்டம் உண்டு சொல்லி படிக்கிறோம். அதே அப்ப பாவத்தோடு மாம்சத்தோடு இச்சைகளோடு இப்படியான காரியங்களோட போராடுற காரியங்கள் உண்டு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. ஆனா அதே போராட்டம் இஸ் வித்தவுட் கண்டம்னேஷன். அதே போராடி கொண்டு இருக்கிறதுனால அதனால அவன் ஆக்கினிக்கு உட்படுத்தப்பட்ட ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா, அக்னிக்குரியவன் சொல்ல முடியுமா? இல்ல, அவன் விழுந்து போறான், அவன் தவறுகிறான், அதனால அவ்வளவுதான் முடிஞ்சு, ஆண்டவருடைய நியாயத்துல கொண்டு வந்துருவாரு, ஆக்கணிக்குள்ள கொண்டு வந்துருவான்னு சொல்லிட முடியுமா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வளர்றான், போ அந்த பாவ போராட்டத்தோடு பல்வேறு போராட்டத்தோடு இப்ப பவுல அப்போஸ்தலன் போராடிட்டு இருந்தா பாக்குறோமா இல்ல, அந்த அனுபவம் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அனுபவிக்கிறோம். அதனால அவ்வளவுதான், அவன் ஆண்டர் நியாயத்துல கொண்டு வந்துருவாரு, அவ்வளவுதான் அவனுக்கு ஆக்கணே தான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா? முடியுமாங்க? கிடையாது. போராட்டம் ஒரு போக்கு இருந்தாலும் ஆக்கணே இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆக்கணே இல்ல. அதனாலதான் அந்த வசனத்துல ரோமர் 8வது அதிகாரத்துக்கு அப்படி முடிச்சு வராரு, அப்படி முடிச்சுட்டு 7வது அதிகாரம் முடிச்சு ஒரு பெரிய நமக்கு பெரிய ஆறுதல், ஒரு கிறிஸ்தவனுக்கு பெரிய ஆறுதல், இதோட வேற என்ன வேணும்? இப்படி 7வது அதிகாரத்தை முடிச்சுட்டு போராட்டம் பலவீனம் பல காரியங்களுடைய கடந்து போற அந்த ஒரு அனுபவத்தை தன்னுடைய சுய சரிதையே காமிக்கிறாரு பவுல். அதுவும் அந்த அனுபவம் நம்முடைய அனுபவம் ஒண்ணுதான், நம்மளும் அப்படித்தானே கடந்து போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம என்ன பெரிய ஜாம்பவங்களா, பெரிய பெர்ஃபெக்டா இல்லைங்களா, போராட்டத்தை கடந்து போறோமா இல்லையா? அப்படிதான் அனுபவத்துக்கு கடந்து போறவங்கள 8வது அதிகாரத்துக்கு வராரு. ஐயோ நான் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன், நான் அவர் ரெச்ச டயம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இல்லைங்களா. இப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படியான போராட்டத்தோடு கடந்து போறோம், பல போராட்டத்தோடு கடந்து போறோம், பல விதமான போராட்டத்தோடு கடந்து போறோம். நம்ம சோர்ந்து போக தேவையில்லை, நம்ம இழந்து போக தேவையில்லை, நம்முடைய விசுவாசத்துக்கு வழி விலகி போக தேவையில்லை, தைரியம் கொள்ள முடியாது. 8வது அதிகாரத்துக்கு வராரு. 8வது அதிகாரத்துக்கு முதல் வசனம் ஆனபடியினால் அதனால என்ன சொல்றாரு, கிறிஸ்தியேசுக்குட்பட்டவராக இருக்கிற யாவரும், கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருக்கிற யாவரும் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்கிலீஷ்ல படி நம்ம பார்க்கிறோம், therefore now no condemnation to them which are in Christ, who are in Christ. புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல அழகா சொல்லுது, இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அழகா சொல்லுது, ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லுது இங்கிலீஷ்ல. சொல்ல போனா அந்த இடத்துல கிரேக்க பதத்துல மூல பாஷையில் நீங்க போய் பாத்தீங்கன்னா கிரேக்க பதத்துல ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தேர்ஃபோர் ஆரம்பிக்குது, ஆகையால், தமிழ்லயும் ஆகையால் ஆரம்பிக்குதா இல்லையா? இல்ல, கிரேக்க மொழியில மூல பாஷையில கிரேக்க மொழியில இதே வசனத்தை வச்சு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது, ஆனா கிரேக்க பதத்துல அந்த வார்த்தையில ஆரம்பிக்கவே இல்லை. சரிங்க, தேர்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது, தேர்ன்னு சொல்லி வருது இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் மொழியில ஃபர்ஸ்ட் வார்த்தை தேர் வருது இங்கிலீஷ்ல, தேர்ஃபோர் வருது, ஆனா கிரேக்க பதத்துல தேரும் வரல, தேர்ஃபோரும் வரல. அப்ப இஸ் வருது இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் மொழியில தேர் வருது, இஸ் வருது, தேர்ஃபோர் வருது இல்லைங்க. அப்புறம் நவ் வருது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தேர் வருது, இஸ் வருது, தேர்ஃபோர் வருது, அப்புறம் நவ் வருது. சொல்ல புரியுதா? இப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்லுது வசனமே. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ள யாவரும் ஆக்கணி தீர்ப்பு இல்லை சொல்லுது. இங்கிலீஷ்ல எப்படி ஆரம்பிக்கிறது? There is therefore now, அப்புறம் தான் நோ கண்டமினேஷன் வருது. புரியுதா? ஆனா கிரேக்க மூல பாஷைக்கு போனீங்கன்னா, மூல பாஷைக்கு போனீங்கன்னா அழுத்தமா ஆணித்தரமா அழுத்தமாக எது தெரியுமா முதலாவது சொல்லுது? அழுத்தமா, அதாவது அந்த இடத்துல சச்ச, அதாவது ஒரு ஆணித்தரமான அழுத்தமான ஒரு பதத்தை உபயோகப்படுத்த முடியாத மூல பாஷையில எது தெரியுமா? எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது. தேர் இல்ல, இஸ் இல்ல, தேர்ஃபோர் இல்ல, நவ் அல்ல, நோ. இங்கிலீஷ்ல எத்தனாவது வார்த்தை வந்துச்சீங்க? நோ. அஞ்சாவது வார்த்தை, அஞ்சாவது வார்த்தை, அஞ்சாவது உள்ள வார்த்தை தான் கிரேக்க மொழியில எங்க வருது? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருது. கிரேக்க மொழியில போய் பைபிள் படிச்சீங்கன்னா, நமக்கு மூல பாஷை தெரியாதுல்ல, ஆனா கிரேக்க மூல மூல பாஷையா கிரேக்க மொழியில படிச்சீங்கன்னா, பைபிள்ல பைபிள்ல கிரேக்க மொழி இருக்குல்ல, கிரேக்க மொழி மூல பாஷை, அந்த மொழியில பைபிள் படிச்சு இந்த பதத்தை பயன்படுத்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற அஞ்சாவது வார்த்தை எங்க வருது? எந்த வார்த்தை அது? நோ கண்டம்னேஷன், நோ கண்டம்னேஷன், நோ. இல்ல, யார்கிட்ட இல்ல, யாருக்கு இல்ல? இயேசு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற யாவருக்கும் ஆக்கணை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி வசனம் படிக்கிறோமா இல்லையா? அந்த கிரேக்க மொழியில முதல் வார்த்தை வசனம், முதல் வார்த்தை எங்க, என்ன வார்த்தை ஆரம்பிக்குதான்? நோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கு. அப்பனா பாத்துக்கோ, ஒரு விசுவாசிக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் இல்ல? உண்மைதாங்க. ஏழாம் அதிகாரத்தை இப்படி படிச்சு, ஏழாம் அதிகாரத்தை இப்படி யோ பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை ஹானஸ்டா பகிர்ந்து கொள்றாப்புல. நான் விரும்புறது எனக்கே சம்மந்தம் இல்லப்பா, நான் விற்கிறதே செய்யறேன், நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்குள்ள இருக்க பாவ பிரமாணம் போராடி கொண்டிருக்குன்னு சொல்லி அப்படியே புலம்புறாப்புல. உண்மைதான், ஒவ்வொரு கிருஷ்ணனுடைய அனுபவத்தை அப்படியே, அவருடைய அனுபவம் நம்முடைய நம்முடைய அனுபவம் தான். இன்னைக்கும் நானும் அதான் அந்த 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 ஸ்டேஜ்ல கடந்து போயிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுக்குள்ள வந்த ஒவ்வொரு மனுஷனும் அந்த பாவம் என்கிற பழைய மனுஷ தன்மையோடு போராடி கொண்டே தான் இருக்கிறான், போராடி கொண்டே இருக்கிறான். அதனால அவன் சோர்ந்து போன அவசியமே அவ்வளவுதான். ஐயோ நான் விழுந்து போறேனே, ஐயோ நான் தவறி போறேனே, ஐயோ நான் தடுமாறி போறேனே, ஐயோ நான் அந்த பாவத்தை அந்த பாவத்தில் விழுந்துட்டேனே, ஐயோ அதை நான் தவறிட்டேனே, அதில் தவறா பண்ணிட்டேனே, ஐயோ அதுல விழுந்துட்டேனே சொல்லி நிறைய நேரங்களை புலம்பிக் கொண்டிருப்போமா இல்லையா? பவுல பாச அந்த அனுபவத்துக்கு கடந்து போறாப்புல. அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான், ஆண்டவர் தண்டிக்க போறாரு, அவ்வளவுதான், நான் போய் நியாயத்தை நிக்க வேண்டியதுதான். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன தண்டிக்க போறாரு, ஐயோ ஆக்கனே தான், கண்டம்னேஷன், ஆங்கிலத்துல கண்டம்னேஷன் இல்லைங்க. எவ்வளவு பெரிய உற்சாகம், எவ்வளவு பெரிய ஆறுதல். இதே ஒரு அவிசுவாசி, இதே இயேசுக்குள்ள இல்லாதவன் எப்படி இருக்கும் அவனுடைய இருதயம்? சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது, படபடக்கும், பாவத்துக்கு அடிமையானவன், பாவத்தையே குடிச்சு கொண்டிருப்பான். ஆனா அவனுக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம், வித்தியாசம் பாத்தீங்களா? விசுவாசி வேற, அவிசுவாசி நல்லா புரிஞ்சுக்கணும். அவிசுவாசி ரேசுக்குள்ள வராதவன் அவன் பாவத்திலே ஊறி போனவன், துணியமா பாவம் பண்ணான். ஆனா இவன் விசுவாசி யாரு? இயேசுவின் பாவத்து, இயேசு ரத்தத்தினாடி கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்த பிறகு கூட அவனுக்குள்ள பழைய மாம்சத்தன்மை இருக்கிறதுனால, அந்த அந்த பழைய மாம்சத்தன்மை சொல்லுவாங்க சரிங்களா, அந்த பழைய பழைய மனுஷன், இன்னைக்கு புதிய மனுஷன் ஆயிட்டு, ஆனா பழைய மனுஷத்தன்மை அவனுக்குள்ள ஒரு சிறிய எச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது பசங்க சொல்றது எச்சம். அதனாலதான் அவன் போராடி கொண்டிருக்கிறான். அதனாலதான் இயேசுக்குள்ள வந்த மனுஷனா இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த போராட்டம் உண்டு, இருக்கும். அப்ப இருக்கிறதால அவன் சோர்ந்து போன அவசியம் இல்லை, வீழ்ந்து போன அவசியம் இல்லை, நீ எதையோ பரிவர்த்தமா உட்கார்ந்த அவசியம் இல்லை. அவ்வளவுதான், ஆண்டவர் என்னை தண்டிச்சு, ஐயோ நான் விழுந்துட்டேன், ஐயோ நான் தவறிட்டேன், ஐயோ நான் தப்பு மேல தப்பு செய்யறேன், ஐயோ விழுந்துட்டேன், அப்படி இல்லை சரிங்களா? அப்ப அதனாலதான் நம்மை உற்சாகப்படுத்த முடியாது, நம்மை நம்மை ஆறுதல்படுத்த முடியாது. எட்டாம் அதிகம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குள்ள யாவருக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீனும் நீனும் நானும் இயேசுக்குள்ள இருக்கிறோமா இல்லையான்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கோ. இயேசுக்குள்ள இருக்கிற யாவருக்கும் எது இல்லைங்க? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நோ கண்டம்னேஷன். இன்னும் கிரேக்க பதத்தை நம்ம பார்த்தோம், கிரேக்க பதத்துல அடையப்பா என்ன சொல்றாரு? கிரேக்க பதத்துல அந்த இடத்துல என்ன சொல்றாரு? நோ என்று சொல்லி முதல் வார்த்தை அந்த இடத்துல படிக்கிறோங்க. ஆகவே தேர் இஸ் தேர் ஃபோர் நவ், அந்த இடத்துல என்ன சொல்லுது? நவ், அந்த பதம் என்ன சொல்லுது இங்கிலீஷ்ல நவ், இப்பொழுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆக்கிரே தீர்ப்பு இல்லை. என்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டியோ இப்பொழுது, நவ் ஆங்கிலத்தில் நல்லா சொல்லுது இப்பொழுது. Therefore, therefore now என்று சொல்லி பதம் உபயோகப்படுத்தப்படுது. நவ், நவ்னா இப்பொழுது. நெக்ஸ்ட் வீக் அல்ல, அடுத்த வாரம், அடுத்த நாள் அல்ல, அடுத்த வாரம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த ஆண்டு சொல்லல. எங்க சொல்லுதா? நவ், இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது. என்ன உன்னதமான ஒரு காரியம்! இப்பொழுது, ரைட் நவ், கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற யாவருக்கும் ஆக்கனே தீர்ப்பு இல்லை. நோ கண்டெம்னேஷன். அப்ப அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நவ், நவ், நோ கண்டெம்னேஷன், நோ பனிஷ்மெண்ட், நோ தண்டனை. தண்டனை இல்ல, நோ ஆக்கனை தீர்ப்பு இல்ல. அந்த இடத்துல நியாயத்துல போய் நிக்கணும் அவசியமே இல்ல. ஆண்டவரால் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட அத்தனை மக்களும் ஆண்டவர் சொல்றாரு, நோ ஆக்கனை தீர்ப்பு இல்லை. அதே சமயத்துல சொல்ல போனா அவர் இப்படியாவது சொல்லவே இல்லை. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வி மே ஸ்டம்பிள், வி மே ஃபால், வி மே சின். ஒரு கிறிஸ்துக்களா இருக்கும்போது நம்ம தடுமாறலாம், விழுந்து போடலாம், பாவம் பண்ண, பாவத்துக்கு ஏதுவான காரியத்தை செயல்படுறதுக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கலாம். அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தௌசண்ட் மிஸ்டேக்ஸ், வழி தப்பி போகும்படியான காரியங்கள் இருக்கலாம், பாதையை தடமாறி போகும்படியான காரியங்கள் நமக்குள்ள இருக்கலாம், இருக்கலாம், இல்லாம இல்லாம இல்ல, இருக்கலாம். ஒரு விசுவாசியான வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா இயேசுவானவருடைய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவனுடைய பாவத்தெல்லாம், உன்னுடைய பிரச்சனைலாம் எடுத்துருவேன் சொன்னாரா? இப்படியான போராட்டம்லாம், பிரச்சனை எடுத்துருவேன்னு சொன்னாரா? இப்படியான பிரச்சனைகள் கூட கடந்து போக முடியாத காரியங்களா உண்டு. ஆனா எதுதான் இல்லைன்னு சொன்னாரு? ஆக்கினை தீர்ப்பு தான் இல்லைன்னு சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆக்கினை தீர்ப்பு தான் இல்ல. ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இப்படியான பிரச்சனைகளுடாய் கடந்து போக முடியாத காரியங்கள் இருக்கலாம். நீ ரட்சிக்கப்படுற உன்னுடைய பிரச்சனை எல்லாம், துன்பம்லாம் போச்சு, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் சொல், ஹி வில் டேக் அவே ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னாரா இல்லைங்களா? நீ ரட்சிக்கப்பட்டு நான் உன்னுடைய பிரச்சனை தூக்கி போட்டுருவேன் சொன்னாரா? இல்லவே இல்லை. அவர் சொல்லவே, வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டுருவோம், பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாரா? எங்கேயும் சொல்லியிருக்கிறாரா? இல்லவே இல்லை. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள வாழ்க்கையில் எப்படியான போராட்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எப்படியான காரியங்கள் கடந்து போறோம், நம்ம விழலாம், பாவத்துக்கு எதுவாக கடந்து போக முடியாத காரியங்கள் உண்டு, உண்டா இல்லையா? தாவீது செஞ்சானா இல்லையா? சாலமோன் செஞ்சானா இல்லையா? எத்தனையோ தேவப்பிள்ளைகள் வாழ்க்கை வரலாறு படிக்கிறோமா இல்லையா? எத்தனையோ நேரங்கள்ல விழுந்து போனாங்க. ஆனா இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லைங்க? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் லூக்கா 15 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம எப்பவுமே ஒரு பாவியான மனுஷங்க ஒப்பிட்டு பேசுவோம், விசுவாசிக்கும் ஒப்பிட்டு பேசலாம், விசுவாசிக்கும் ஒப்பிட்டு பேசலாம். அது யாரு? கெட்ட குமாரன். கெட்ட குமாரன் சொல்லி சம்பவம் நடக்குதா இல்லையா? ஒரு தகப்பன், ரெண்டு பசங்க இருக்காங்க, மூத்த குமாரன், கெட்ட குமாரன் சொல்லிட்டு வசனம் வருது. அதுல அந்த பையன் என்ன பண்ண, இளையவன் என்ன செய்யறான், அப்பாட்டேந்து சொத்துல வாங்கிட்டு போறான், போய் தூரதேசம் தவறு மேல தவறு பண்ணி பயங்கரமா விழுந்து போய் கடைசியில புத்தி தெளிந்து மனம் திரும்பி கடவுளுக்குள்ள வரான். ஆண்டவர் உடனே அந்த இடத்துல தகப்பன், அந்த பையனோட தகப்பன் உடனே அரவணைச்சு அன்புலத்தோடு ஏற்றுக்கொண்டு. அதே நம்ம விசுவாசியோட வாழ்க்கையில போராட்டங்கள், தடமாறி போக முடியாத காரியங்கள், சோர்வுகள், பல காரியங்கள் நிகழலாம். ஆனாலும் என்ன செய்யறான்? மனம் திரும்பி வரான். அதான் விசுவாசியுடைய அழகு, மனம் திரும்பும். தவறு மேல தவறு செஞ்சுட்டே போய் அவன் விஷப்படி போக முடியாத காரியம் அவன் விசுவாசிய அல்ல இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் அவனுக்காக ரத்தம் செஞ்சிருக்க முடியுமா? அவனுக்காக அவர் தன்னுடைய பாவ, அந்த பயங்கரமான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டா சீப்பா போயிருமே? தவறு மேல தவறு செஞ்சுட்டு அவன் இஷ்டப்படி வாழ்ந்தா அப்ப அவனுக்காக மறுத்தார் எப்படி சொல்ல முடியும்? அது அர்த்தமே இல்ல. அப்ப விசுவாசி என்று சொன்னாலே நேரங்கள் சில நேரங்களில் விழுந்து போகிறது உண்டு, போராட்டம் பாக்குறோமா இல்லையா? பவுல அப்போஸ்தலன் போல பல போராட்டங்கள் உண்டு. அப்ப அவன் என்ன செய்யறான்? மனம் திரும்புறான். அந்த கெட்டகுமார் என்ன செஞ்சான்? மனம் திரும்பி வந்தான். வந்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த தகப்பன் என்ன செஞ்சாரு? அன்புலத்தோடு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றான். அவனமாக தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்துல நம்ம கிட்டி சேர்ந்து அவருக்குள்ளாக மனம் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அன்புலத்தோடு ஏற்றுக்கொள்கிறார், அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறார். அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கிறார் இல்லைங்களா? அவர் மன்னித்து அவர் ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசிக்கு தான் வசனம் எழுதுது, வசனம் எழுதி கொடுத்துருக்காரு ஆண்டவர். எந்த வசனம்? 1 யோவான் 1 பாருங்க, 1 யோவான் 1 பின்னாடி 1 யோவான் 1 விசுவாசிக்கு எழுதின வசனம் தான் இது. இவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, 1 யோவான் 1
ஏழாம் வசனம் என்ன சொல்றது பாருங்க, ஏழாம் வசனம் பின்னாடி 325 நான் படிக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய். ஒரு விசுவாசிக்கு எழுதின வார்த்தை தான் இது. ஒரு விசுவாசி யோவான் எழுதுறாரு. அப்ப ஒரு ஒரு அநேக நேரங்கள் நம்ம விழுந்து போறது உண்டு, சில நேரங்களில் விழுந்து போறது. அப்ப நம்ம மார்ட்டின் லூத்தர் அந்த நாட்கள்ல, சீர்திருத்தவாதியான மார்ட்டின் லூத்தர் அந்த நாட்கள்ல இருந்தாருல்ல, அவர் பயங்கரமா போராட்டத்தில் நடந்து போகும்பொழுது பிசாசு அப்பப்ப அட்டாக் பண்ணுவானாம். பிசாசு அப்பப்ப அட்டாக் பண்ணுவானாம், சுட்டி காம்பா, ஏய் நீ இந்த தவறு செஞ்சுட்டில. ஏன்னா அவரு அந்த கத்தோலிக்கத்துல இருந்து வந்தவரா, அந்த வந்ததுனால பல பாவ போராட்டத்தோடு போராடி போராடி பயங்கரமா போராடி போராடி வெற்றியை பார்க்கவே முடியல, தவியோ தவிச்சுட்டு இருந்தாரு. என்னமோ உருவ அடிச்சுக்கிட்டாரு, கால்நடையா போனாரு, முட்டி பொட்டே போனாரு, என்னமோ பயங்கரமா தன்னைத்தானே வருத்திக்கிட்டாரு. ஆனாலும் வெற்றி அடையவே முடியல. என்னைக்கு அந்த ரோம புஸ்தகம் 1 அந்த 16-17 வசனத்தை தொடப்பட்டுச்சோ, அந்த நீதிமான் விசுவாசனாலே பிழைப்பான்னு சொல்லி அந்த வசனம் தொடப்பட்டுச்சோ, அன்னைக்கு ஆண்டவர் அவருடைய கண்ணை திறந்து விசுவாசனாலே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, கிருபினால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுக்குள்ள வாழ்ந்து ஒரு சாட்சியா ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷனாக வாழ்ந்தார். வெற்றி நடை போட்டு தைரியமாக அஞ்சா நஞ்சாக வெற்றியா செயல்பட்டார். அப்ப அப்பப்ப பிசாசு அட்டாக் பண்ணுவானா, பிசாசு ஏய் நீ அந்த தவறு செஞ்சிட்ட, ஏய் அந்த பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி, அப்பதான் இந்த வசனத்தை குறிப்பிட்டு பேசுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப நம்ம அனுதிரமா we have to come to cross, ஆண்டவருடைய சிலுவை அண்டை வர வேண்டும். அனுதிரமா ஆண்டவருடைய சிலுவை அண்டை வந்து அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட வேண்டும். அவன் தான் விசுவாசிக்குரிய அழகு. அவன் பாவம் மேல பாவம் செஞ்சுட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள வாசமானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. அனுதிரமா அவனை கண்டித்து உணர்த்துறாரு, அறிவுறுத்துகிறார், போஷிக்கிறார், போதிக்கிறார், வசனத்தை எடுத்து காமிக்கிறார். அப்ப உடனே சும்மா இருக்க விட மாட்டார், மனசு சமாதானமே இழந்து போயிருவான். உடனே அந்த உடனே ஆண்டுட்ட மனம் திரும்பி கடத்துல பரிசுத்த அந்த அந்த பரிசுத்த வாழ்க்கை, அதான் பரிசுத்த வாழ்க்கை. கர்த்தருக்குள்ளாக எழும்புவான், ஆண்டுக்குள்ள ஒப்புரவாகிறான், மனம் திரும்பி வரும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நிகழ்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆக்கணை தீர்ப்பு இல்லைங்கிறார். புரியுதுங்களா? ஆக்கணை தீர்ப்பு இல்லைங்கிறார். சரிங்க, கடைசியா ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சலாம். அங்க பாருங்க, இந்த இடத்துல இப்படிப்பட்ட பல போராட்டங்கள் மத்தியில கூட, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க முக்கியமா இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் பல போராட்டத்தின் மத்தியில கூட ஒரே மூணு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? You are eternally secure. நல்லா புரிஞ்சுக்கோங்க, you are eternally secure. அதாவது நித்தியத்துக்கு அடுத்த காரியங்கள், நித்தியத்துக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நீ பாதுகாக்கு, அதாவது நித்தியத்துக்கு நீ போகிறோம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டவனோ, என்னைக்கு நீ பாவம் மன்னிக்கப்பட்டதோ, அன்னைக்கு ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன்னை தன்னை சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது இந்த 3 காரியம் நம்மளில் காணப்படும். ஆண்டவர் சொல்ற இடத்துல நீ நித்தியத்துக்குரியவன், அவ்வளவுதாங்க, நித்தியத்துக்குரியவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ போற இடம் எங்க? பரலோகம், நித்தியத்துக்கு. யூ ஆர் எட்டர்னலி செக்யூர், எட்டர்னலி செக்யூர். எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருக்கு. நீ இந்த உலகத்தோடு மறித்து நரகத்துக்கு போகிறவன் அல்ல. முதல் காரியம் யூ ஆர், அதாவது யூ ஆர் எட்டர்னலி செக்யூர். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டா நீ ரட்சிப்பை இறந்துருவேன்னு சொல்லுவாங்க, ரட்சிப்பை இழந்துருவேன்னு சொல்லுவாங்க, ரட்சிப்பை இழந்துருவான். நீ சில நேரங்களில் சில விதமான டாக்டரின் போதனைகள், சில இடங்களில் சில உபதேசங்கள் சொல்லுவாங்க, உபதேசக்காரர்கள் இப்படியான சொல்லுவாங்க, நீ ரட்சிப்பை இழந்துடலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்படியான பாவ போராட்டத்தோடு கடந்து போறனால ரட்சிப்பு கூட இழந்துட முடியும் சொல்லுவாங்க. இல்லைங்க, ரட்சிப்பு இழந்துடவே முடியாது. அதே யோவான் புஸ்தகத்துல நீங்க பாருங்களேன், யோவான் புஸ்தகத்துல 10 யோவான் புஸ்தகம் 10 நிறைய வசனங்கள் சொல்லலாம். யோவான் புஸ்தகம் 10 அங்க பாருங்க 28 வசனம் என்ன சொல்லுது? யோவான் 10:28 342 பக்கம் யோவான் 10:28 வசனம் எவ்வளவு அழகா சொல்லிருப்பாங்க. யோவான் 10:28 வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாருக்கு? தம்முடைய பிள்ளைகளுக்கு. யாரெல்லாம் அவருடைய வந்தாங்களோ, தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை,
ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. செக்யூரிட்டி, பாதுகாப்பு. இன்னைக்கு நீ ரசிக்கப்பட்ட அந்த ஆடுகளை பத்தி, தன்னுடைய ஆடுகளை பத்தி பேசுறாரு. முன்னாடி வசனம் அழகா சொல்லுது, அவருடைய பிள்ளைகள் ஆடுகள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. புரியுதுங்களா? அப்ப அவைகளை ஒரு கால, அவைகள் நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளுவதில்லை. பறித்துக் கொள்ள முடியுங்க. அப்ப பாருங்க, you are totally eternally secure. ஒருவனும் அவருடைய கையில இருந்து ஒருவன் பறித்துக் கொள்ளவே, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ, from the day salvation, அந்த நித்தியத்து பொருள் ஒருவன் ஆண்டர் பறித்து, ஆண்டர் கையத்துல உன்னுடைய ஆண்டர் காலத்துல இருந்து எவனும் பறித்துக் கொள்ளவே முடியாது. புரியுதா? அப்ப எட்டாம் அதிகாரத்தை நம்ம வந்தோம். எட்டாம் அதிகாரம் சிறிய குறிப்பு தான், முதல் வசனத்தை மட்டும்தான் பாக்குறோம். அழகா ஒரே வசனம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி சற்று ஏழாம் அதிகாரத்தை பார்த்தோம். ஏழாம் அதிகாரத்துல பவுல், இதே பவுல போஸ்ட் எழுதுன புஸ்தகம் தான், ஒரு கிறிஸ்தவன் தான், ஒரு முதிர்ந்த ஒரு தேவ மனுஷன் தான். ஏழாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவர் அந்த அவருடைய போராட்டத்தை ஹானஸ்டா எழுதுறாரு, ஒத்துக்கொண்டு எழுதுறாரு. ஹானஸ்டா உண்மையோடு ஒத்துக்கொண்டு எழுதுறாரு. ஐயோ, நான் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன், நான் எதை விரும்புறேன் அதை செய்யாம வெறுக்கிறதே செய்கிறேனே, ஐயோ நிர்பந்தமான மனுஷன் சொல்லி வாம்புற. உண்மைதான், அந்த அனுபவம் தான் நமக்கும் உண்டு. அப்ப நீ நினைக்கலாம், ஐயோ நான் ரட்சிப்பு இழந்துருவேனா, ஐயோ எனக்கு கண்டம்னேஷன், எனக்கு ஆக்கணி உண்டா, ஐயோ ஆண்டு தண்டிப்பாரா, நியாயத்தை போய் நிறுத்துவாரா? இல்லைங்க. அப்பதான் எட்டாம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறாரு. எட்டாம் அதிகாரத்தை முதல் வசனம் சொல்லுது, therefore is now no condemnation அப்படின்னு சொல்லு. Therefore, there is no condemnation. ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற யாவருக்கும் மாக்கனை தீர்ப்பு இல்லை. அதிலே அழுத்தமாக நீங்க கிரேக்க மொழியில போய் படிச்சு பாத்தீங்கன்னா, முதல் வார்த்தை என்ன சொல்லுது? நோ. முதல் வார்த்தை எதை சொல்லுது? எதை சொல்லுது? இல்ல, இல்ல. முதல் வார்த்தை தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆனபடியால், தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆனபடியால் தான் வருது இல்லைங்களா? தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆகையால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்துப்படி நடவாமல் ஆயின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிய தீர்ப்பு இல்லை. இல்லை எங்க வருது? தமிழ்ல, தமிழ்ல வசனத்துல இல்லை எங்க வந்து நிக்குது? தமிழ் வசனத்துல இல்லை எங்க வந்து நிக்குது? முதல்ல வந்து நிக்குதா, கடைசியா வந்து நிக்குதா? தமிழ்ல படிக்கும் போது கடைசியா நிக்குது, கடைசியாவே பாக்குறோம். ஆகையால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்துப்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிய தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி எப்ப படிக்கிறோம்? கடைசி. ஆனா கிரேக்க மொழியில அந்த இல்லைங்கிற வார்த்தை எங்க வருது? ஃபர்ஸ்ட்ல வருது. அப்பனா பாத்துக்கோங்க, ஒரு விசுவாசி எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்பா இல்லை, ஏன் ஆணைத்தனமா ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசுற அந்த ஆண்டர் தெளிவா பேசுறாரு. கிரேக்க மொழியிலேயே மூல பாஷையில இல்லை, நோ கண்டமினேஷன் வருதான். ஃபர்ஸ்ட் நோ தான் வருதான். அப்ப இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாக்குல கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நீனு நானும் ஆக்கிரை தீர்ப்பே இல்லை, நோ பனிஷ்மெண்ட், தண்டனை கிடையாது, நியாயத்திற்கு போய் நிறுத்தமிக்கவே மாட்டோம். அப்ப இப்படியே பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மூணு மூணு வச்சு ஒரு மூணு மூணு கணி முடிக்கிற கடைசியா, யுவர் எட்டர்னலி. அப்ப பார்க்கும்போது யுவர் எட்டர்னலி செக்யூர். நீ நித்தியமா, நீ நித்தியத்துக்குருவன், நீ நித்தியத்துக்குருவன், நீ பாதுகாப்பு, நித்தியத்துக்குரியவனா இருக்கிறான, நீ பாதுகாக்கப்பட்டவன். யாரும் உன்னை எவனும் பறிக்கவே படிச்சோமா இல்லையா? அடுத்தது, அடுத்தது இப்படிப்பட்ட வசனம், இப்படிப்பட்ட காரியம், யுவர் இன்டர்னலி ஃப்ரீ. You are internally free. அதாவது மூணு 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 சிம்பிள் ஒரு காரியங்களை சொல்றேன். இப்படி சிந்திக்கும் பொழுது முதல் காரியம், யூ ஆர் எட்டர்னலி செக்யூர். நீ நித்தியத்துக்குரியவன், நீ கடவுளுக்குரிய பாதுகாப்பை பெற்றவன், பாதுகாக்கூடிய பாதுகாக்கப்பட்டவன். ஒரு புரியுதுங்களா? ரெண்டாவது, யூ ஆர் இன்டர்னலி ஃப்ரீ. இன்டர்னலினா உள்ளான இருதயத்துல நீ விடுதலையை பெற்றவன், உள்ளான இருதயத்துல நீ விடுதலை பெற்றவன். ஆமாங்க, உண்மைதாங்க. ஒரு கிறிஸ்தவன் இயேசுக்குள்ள வந்துட்டான், இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், படிச்சோமா அவருடைய ரத்தம் சகல பாவம் நீக்கின சுத்திகரிக்க சொல்லுது. அப்ப ஆனதனமா மன திரும்பி கத்தருக்குள்ளாக வந்துடுறோம். ஆண்டுடைய சமூகத்துல சிலுவையாண்டி வந்து அவருடைய பாவத்தை, அவருடைய அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படும்படியான காரியங்கள் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு காலத்துல மட்டும் நடக்கல, தொடர்ந்து பரலோகம் போகும் மட்டுமாக அவன் மனம் திரும்பி கத்திற்குள்ளாக தன்னை பரிசுப்படுத்திக் கொள்கிறான், சுத்திகரித்துக் கொள்கிறான், ஒப்புரவாய் கொண்டு கத்துக்குள்ளாக சத்தியத்துக்குள்ள எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். அப்ப யூ ஆர் இன்டர்னலி ஃப்ரீ. உள்ளான இருதயத்துல, உள்ளான வாழ்க்கையில எப்படி இருக்கான்? ஃப்ரீ, விடுதலை. இது மட்டும் இல்லைன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு குற்ற மனசாட்சி இருந்துட்டே இருக்குமா இல்லையா, குத்திக்கிட்டே இருக்குமா இல்லையா, ஐயோ அந்த தப்பு செஞ்சேன் இந்த தப்பு செஞ்சேன். ஆமாங்க, இந்த இந்த விதமான சிந்தை மட்டும் இல்லை என்றால், இந்த மைண்ட் மட்டும் இல்லைன்னா உங்களுக்குள்ள என்ன சமாதானம் இருக்குமா? அப்படியே குற்ற மனசாட்சி குத்திக்கிட்டே குத்திக்கிட்டே இருக்கும், அப்படியே குறுகுன்னு குத்திக்கிட்டே இருக்கும், மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். அவனுக்குள்ள பயம் ஒரு பக்கம், திகில் ஒரு பக்கம், சமாதானத்தை இழந்துருவான், சந்தோஷத்தை இழந்துருவான். அதனாலதான் சொல்லுது, அதாவது சொல்ல போனா யூ ஆர் நாட் பவுண்ட் எனிமோர், நீ எதுக்கு கட்டுப்பட்டவன இல்ல. அதாவது அந்த இறுதியை பூர்வமா பார்க்கும்போது அதுக்கு பயந்து, இதுக்கு பயந்து, இதுக்கு பயந்து, அப்படியே அப்படியே கட்டப்பட்டவனை போல, நீ அடிமையாக்கப்பட்டவனை போல இல்ல. யூ ஆர் இன்டர்னலி ஃப்ரீ. கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரிதான கிருபை பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு அழகுமையான கர்த்தர், நம்முடைய கிருபையினால நம்மை ரட்சித்து அந்த இலவசமான அந்த ரட்சிப்பை கொடுத்ததுனால இப்ப என்ன அருமையான ஒரு சமாதானத்தை நமக்குள்ள பாக்குறோம் பார்த்தீங்களா? கடைசியாக கடைசியாக முனை முனை காரியம் இதெல்லாம் படிச்சுட்டு ஜஸ்ட் முனை முனை துணுக்கு தான் நம்ம கடைசியை முடிக்கிறோம். எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் முக்கியம் தானே. ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தை ஆரம்பிச்சோம், அதோடைய பேக்ரவுண்ட் ஏழாம் அதிகாரத்தை பார்த்துட்டு எட்டாம் அதிகாரம் வந்தோம். அப்ப நீ அப்ப இதுல இருந்து என்ன புரிந்து கொள்றோம்? உனக்கு ஆக்கலே தீர்ப்பு இல்லை சொல்லியாச்சு. அப்ப மூணே மூணு காரியம், அப்ப அந்த இடத்துல என்ன கத்துக்கொள்றோம்? யூ ஆர் எட்டர்னலி செக்யூர், நித்தியத்துக்குரியவன், பாதுகாப்புக்குரியவன், எட்டர்னலி செக்யூர். நித்தியத்துக்கு எடுத்த காரியத்துல நீ பாதுகாப்புக்குரியவன், நீ நிச்சயமா பரலோகம் போய் தான் சேருவாய். உண்மை எவ்வளவு பெரிதான சந்தோஷம் சமாதானம் இல்லைங்கள? இன்னைக்கு மறைச்சவர் நான் பரலோகத்துக்கு போக நிச்சயத்தை ஆண்டு கொடுத்துட்டாரு, பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு கொடுத்துட்டாரு. வசனம் சொல்லுதா இல்லையா? இரண்டாவது, யூ ஆர் இன்டர்னலி ஃப்ரீ. நம்முடைய இருதயபூர்வமா பார்க்கும் பொழுது, நம்முடைய இருதயபூர்வமா பார்க்கும் போது நாம் யாருக்குரியவர்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், ஆண்டுடைய சமூகத்தில் கிழிச்சு சேர்ந்து அனுதினமும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறவர்கள். அப்ப நம்முடைய இருதயத்தில் எந்த குற்ற மனசாட்சி இருக்குன்னு அவசியமே இல்லை. இதே வெளியில் இருக்கிறவன் இயேசு இல்லாதவன் என்ன செய்வான்? இந்த இருக்குமா, இந்த இருதயம் இருக்குமா? குத்திக்கிட்டே இருக்கும், படப்படப்பு, பயம், திகழ், சமாதானம் திறந்துருமா, சந்தோஷம் இழந்துருப்பாமா? பாவம் மேல பாவம், அது இன்னும் சொல்ல போனா பாவம் மேல பாவம் தான் பண்ணிட்டு இருப்பான். இல்லைங்க, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இன்டர்னலி உள்ளான இருதயத்துல விடுதலை. கடைசியாக கடைசியாக முக்கியமானது, கடைசியாக இது 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 வந்து ஒத்துக்கொள்ளவே முடியாதா? ஆனா யூ ஆர் பொசிஷனலி பர்ஃபெக்ட். அதாவது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ, யூ ஆர் பொசிஷனலி பர்ஃபெக்ட்ங்கிறார். ஒரு காரியத்தை படிக்கணும் அப்படின்னா என்னதான், when God looks at you, he sees Jesus Christ and he credits you with all that is said about his son. அப்ப அந்த இடத்துல பாக்குறோம்னா, அந்த இடத்துல பாக்கணும்னா, அந்த பிதாவானவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீனும் நானும் நியாயத்தீர்க்கப்பட வேண்டியவர்கள், நீனும் நானும் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் இல்லையா? இல்லையா? அந்த குற்றவாளி கூட இங்க இங்க நீதிபதி நிக்கிறாருன்னா, நான் அந்த குற்றவாளி கூட நான் நிக்கிறேன்னா, நியாயமா நான் குற்றத்துக்குண்டு போனேன், நான் ஏன் தண்டனைக்குரியவன் இல்லைங்களா? அப்ப எனக்கு வந்தாங்க யார் அந்த விடுதலை கொடுக்கணும்? யார் வருவா? குற்றம் இல்லாதவர்கள் தான் வரணும். குற்றம் இல்லாத யார் வந்தா? இயேசு ஆண்டவர். அவர் என்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். இப்ப இப்ப எனக்கு பதிலா யார் வந்து நிக்கிறா? இயேசு ஆண்டவர். அப்ப அந்த பிதாவாகிய கடவுள் எனக்கு பதிலா யாரதான் பாக்குறாரு? இயேசு கிறிஸ்துவை தான் பாக்குறேன். என்ன பாக்கல? பொசிஷனலி பர்ஃபெக்ட். இதுதான் பொசிஷனலி பர்ஃபெக்ட். ஏன் எனக்கு பதிலாக யார் வந்துட்டா? இயேசு ஆண்டவர். இயேசு ஆண்டவர் எனக்காக வந்திருக்கிறதுனால பிதாவானவர் யாரை பார்க்கிறாரு? இயேசு ஆண்டவர். ஏன்னா இயற்கையான குற்றம் உள்ளவன், நியாயப்பிரமாணத்தின்படி சபிக்கப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டியவன். நியாயப்பிரமாணம் சொல்லுது பாவம் செய்யற எந்த ஆத்மும் சாகவே சாகு சொல்லுது. நியாயப்பிரமாணத்துக்கு மீறினவன் குற்றவாளி, குற்றவாளி தான். ஆனா எனக்கு பதிலாக குற்றம் இல்லாத, அப்ப என்ன தண்டிக்கணும் இந்த உலகத்துல யார் யார் இருக்கா? யாருமே. நோ ஒன் இஸ் தேர் பட் தி ஒன் ஹூ கேம் டு திஸ் எர்த் சின்லெஸ், ஹோலி, பர்ஃபெக்ட். அவர் வந்தார், இயேசு ஆண்டவர் எனக்காக வந்து, அவர் வந்து எனக்காக, எனக்கு பதிலாக வந்து நின்றனால இயேசு அந்த பிதாவாகிய கடவுள் யாரை பார்க்கிறாரு? என்ன பார்க்கல? யாரை பார்க்கல? இயேசுவை பார்க்கல. அப்ப யூ ஆர் பொசிஷனலி, அதாவது பொசிஷனலி தான் பர்ஃபெக்ட். என்ன அருமையானவர், எவ்வளவு மகத்தான காரியம் பாத்தீங்களா? அதனாலதான் பைபிள், அதனாலதான் பைபிள் ஆங்காங்கே ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து அநேக இடங்கள்ல, முக்கியமா நீதிமொழிகள் பார்க்கலாம், சங்கீதத்தை பார்க்கலாம், அவங்களுக்கு என்ன ஆண்டவர் அழைக்கிறார்? நிறைய புஸ்தகம், ஏன் எங்கேயே பார்க்கலாம், ரோம புஸ்தகத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன பேரு? சட்ட ரீதியான ஒரு பெயர் சொல்ற, நீதிமான்கள். நீதிமான்கள் என்ன? அது சட்ட ரீதியான பெயர். குற்றம் மற்றவர்கள் ஒத்துவியா? இன்னைக்கு நான் ஒத்துக்க முடியாது, இன்னைக்கு நான் ஒத்துக்க முடியாது. இயேசுக்குள்ள வந்தவங்க இன்னைக்கு நான் ஒத்துக்கவே முடியாது. ஆனா என்ன 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 ஆண்டு நீதிமான் என்று அழைக்கிறார்? யாரால? இயேசு கிறிஸ்துனாலே. இயேசு கிறிஸ்துக்கா? இயேசு கிறிஸ்துனால்தான். ஐயோ, என்னுடைய இடத்துல அவர் வந்ததுனாலதான், அவரை பார்க்கறதுனால, அவர் அந்த நீதிபதி யார் கடவுள், அவரை பார்த்ததுனாலதான் என்ன நீதிமான், அவர் மூலமா தான். புரியுது, புரியுதுங்களா? அதனாலதான் அங்க பாருங்க, ஒண்ணு குறைந்த ஐந்தாம் அதிகாரத்தில் அங்க படிக்கிற என்ன அருமையான வசனம், ஒரு அருமையான வசனம் அங்க பாருங்களேன். ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம், ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் 21 வசனம் என்ன சொல்லுது? 249 பக்கம், 249 பக்கம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. யாருக்குள்? யாருக்குள் என்ன சொல்லுங்க? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை, கவனிச்சீங்களா? பாவமறியாத அவரை அவர் நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமே இல்லைங்க, அவருக்குள்ள பாவமே. யாருக்குள் நீதியாகும்படிக்கு? அவருக்குள். யாருக்குள்? அவருக்குள்ள யாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உனக்குள் எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை. யார் வந்தா? அவருக்குள் தான். அவர் வந்ததுனாலதான் நாம நீதிமானாக்கப்படுறோம். பாவமே அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நீ நானும் இயேசுவின், இயேசுவை விசுவாசித்ததுனாலதான், இயேசுக்குள்ள வந்ததுனாலதான் ஆக்கடை தீர்ப்பு இல்லை. ஆக்கடை தீர்ப்பு இல்ல. நீ நான் இயேசுக்குள்ள வந்ததுனாலதான், இயேசுக்குள்ள நம்ம விசுவாசத்துல வந்ததுனாலதான், only because of Jesus Christ there is no condemnation in our life, there is no punishment. புரியுதுங்களா? அதனாலதான் வசனம் கடைசியா பார்த்து முடிக்கிறோம். யோவான் புஸ்தகத்துக்கு வாங்க. யோவான் புஸ்தகம் 3:18 என்ன சொல்லுது? யோவான் புஸ்தகம் 3:18 அங்க பாருங்க. யோவான் புஸ்தகம் 3 வாங்க, அந்த புதிய ஏற்பாடு 127 பக்கம். யோவான் புஸ்தகம் 3:18 எவ்வளவு அழகா தெளிவா சொல்லுது பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான். எவ்வளவு பாக்குறோமா இல்லையா? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான். என்னங்க? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான். He that believeth on him is not condemned. Is not condemned. யாரே, யாரை விசுவாசிக்கிறவன்? அவரை விசுவாசிக்கிறவன். அவரனை முழுமனதோடு, அவர் தான் கடவுள், அவர் தான் இயேசு ஆண்டவர், அவர் தான் என்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், என்னுடைய என்னை விடுவிக்க அவர் தான் வந்தார், அவர் தான் என்னை ரட்சிக்க வந்த கடவுள். அவரை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை. என்னுடைய ரட்சிப்பு அவர் மூலமாக தான், எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவிலே மரித்தார், 3 ஊரோடு எழுப்பப்பட்டார், இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் எனக்காக பரிந்து பேசு கடவுள், பரிந்து பேசு கடவுள், உயிருள்ள கடவுளா இருக்கிறான்னு சொல்லி அந்த விசுவாசம் என்னைக்கு இயேசு மேல வசி வைக்கிறாயோ அந்த நாள் முதல் கொண்டு தேர் இஸ் நோ கண்டெம்னேஷன். புரியுதா? ஆக்கணி தீர்ப்பு இல்லை. ஆனா அதே வசனத்துல பாருங்க, அதே வசனத்துல என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கிறன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ, கவனிக்கிறீங்களா என்னங்க, விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடினால் அவன் ஆக்கணி தீர்ப்பு உட்பட்டாயிற்று. எடுங்க, இஸ் ஆல்ரெடி கண்டெம்ட் பிகாஸ் யார யார விசுவாசிக்கல. அங்க சொல்லு, அழுத்தமா சொல்லுது, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய இயேசுவின் நாம, இயேசு மேல குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் தேவனுடைய ஒரே ஒன்லி பிகாட்டன் சன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை தான் சொல்லுது, வேற எவரையும் சொல்லல, மரியாதை சொல்லல. புரியுதுங்களா? மரியாதை சொல்லல, இல்ல வேற யார், எந்த நபரையும் சொல்லல, பேதுருவ சொல்லல, யோவான சொல்லல, யாரதான் சொல்லுது? இயேசு மேல விசுவாசம் வைக்கணும். இல்ல யெகோவான்னு சொல்லி சில பேர் யெகோவா மாத்திரம், யெகோவா சொல்லி, யெகோவா யெகோவா தேவன் அப்படி சொல்லி அங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் இயேசுவை புறக்கணிச்சாங்க சில பேர். அப்படிலாம் இல்ல, இயேசு மேல நீ விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசம் இல்லையோ அவன் ஹி இஸ் ஆல்ரெடி கண்டெம். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், ஆர் யூ இன் கிரைஸ்ட்? ஆர் யூ இன் கிரைஸ்ட்? இன்னைக்கு நான் உனை பார்த்து ஆரம்பியா கேட்கிறேன், நீ இயேசுவின் இருக்கிறியா, இயேசுக்குள் இருக்கிறாயா? பிரச்சனை போயில்லை. இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம் என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை. ஆனா விசுவாசியாதன் எவனோ யாரா இருக்கட்டும், whoever may be, whoever you are, already you are already condemned, ஆக்கணிக்கு உட்பட்டாயிற்று. அவ்வளவுதான் வசனம், அவ்வளவு சொல்லுது. He that believeth not is condemned already. அசன சொல்லுது ஆல்ரெடி கண்டம், இங்கிலீஷ்ல சொல்லுது ஆல்ரெடி கண்டம், உட்பட்டாயிடுச்சு. ஏற்கனவே ஆக்கணிக்கு உட்பட்டு விட்டாங்க. ஏன் என்ன பண்ணல, விசுவாசிகள் யார் மேல, இயேசு மேல விசுவாசி, அதான் முக்கியம். இயேசு ஆண்டவர் மேல, இயேசு மேல, வேறையோர் மேல. இயேசு கிறிஸ்துவே எனக்காக மறித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய தண்டனை, என்னுடைய தண்டனையிலிருந்து விடுவதற்கு அவர் ஒருவர்தான் வந்தார், அவர் தான் சிலுவை மரணத்தை சந்தித்தார், உயிரோ மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார், இன்றைக்கு பிதாமரசு வலது பாசத்தில் உயிரோடு பரிந்து பேச இருக்க உயிருள்ள கடவுளா இருக்கிறான் சொல்லி விசுவாசிக்கிற விசுவாசம் இருந்தாதான் நீ தப்பிச்ச. விசுவாசம் இல்ல ஆல்ரெடி கண்டம். இன்னைக்கு நான் உன பார்த்து அருமையா கேட்கிறேன், நேர்மையான வசனத்தை பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு கிறிஸ்தவனுக்கு எதையப்பா பெரிய வார ஆறுதல், ஒரு உண்மையான இயேசுக்குள்ள வாழ்றவனுக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம். ஒரு பக்கம் போராட்டங்கள் இருந்தாலும் அவன் கவலைப்பட தேவையே இல்ல. ஒரு பக்கம் போராட்டங்கள், பல போராட்டங்கள் கடந்து போனாலும் பலவிதம் போராட்டங்கள் உண்டு. வசனம் தெளிவாக சொல்லுது, பவுல் அப்போஸ்தலன் இந்த போராட்டமும் அதுதான் நமக்கு உண்டு. அதே சமயத்துல ஆக்கணை தீர்ப்பு அல்ல, அதனால பயப்பட தேவையில்லை, திகிலடைய தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற யாவரும் ஆக்கணை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. தேர் இஸ் நோ கண்டெம்னேஷன். அப்ப எட்டர்னலி செக்யூர், யுவர் எட்டர்னலி செக்யூர். நித்தியத்துக்கு அருகில காரியங்களை பார்க்கும்போது நீ பாதுகாப்பு உள்ளவன், நீ நித்தியத்துக்கு கட்டாம ஆண்டு கட்டாம பரலோகத்துக்கு அவன் கொண்டு போய் சேர்ப்பார், நடுவில் விட்டுட்டு போக மாட்டார். என்னைக்கு இயேசுக்குள்ள வந்தியோ அன்னைக்கு முதல் கொண்ட ஆண்டவர் கைவிடாதபடி, நித்தமுனையை கைவிடாதபடி முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அசனா சொல்லுதுங்க, முற்றுமுடிய அட்டர்மோஸ்ட், முற்றுமுடிய அவர் ரட்சிக்க, வசனம் சொல்லுதுங்க, முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராய், இஸ் ஏபிள் டு சேவ் யூ அட்டர்மோஸ்ட். முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார், நடுவில் கைவிட்டு போறவர் அல்ல. சில போராட்டங்களுடாய் கடந்து போகலாம் அவர் கிறிஸ்துவன், சில பாடுகளாய் கடந்து போகலாம் கிறிஸ்துவன், சில தவறுகளாய் கடந்து போகலாம் கிறிஸ்துவன். ஐயோ ஆண்டவர் நீ கைவிட்டார், அவ்வளவுதான் நான் தண்டி கூட படவேன், அவ்வளவுதான் முடிச்சு வேற அப்படின்னு பயப்பட தேவையில்லை, இந்த பயம் உனக்கு இல்ல. அவர் முற்றுமுடிய ரட்சியத்துக்கு பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறார். இட்ஸ் எட்டர்னல் செக்யூர், இன்டர்னலி ஃப்ரீ. அவனுடைய இருதயபூர்வமா பார்க்கும்போது அவனுக்குள்ள விடுதலையை பார்க்க முடியும். அனைதனமும் அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், இன்டர்னலி ஃப்ரீ. குற்றமுள்ள மனசாட்சி கொண்டவனாய் அல்ல. அந்த 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 நியாயப்பிரமாணத்துக்கு, இந்த நியாயப்பிரமாணத்தினால, அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுது, தண்டிக்கப்படும்படியான காரியம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் தெளிவா சொல்லுது, பயங்கரமா தண்டனை குறித்து பேசுது. அதனால பயப்பட அவசியமே இல்லை, ஏன்னா இயேசுவானவர் எனக்காக அந்த நியாயப்பிரமாணம் எதெல்லாம் சொல்லுதோ அத்தனையும் இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இயேசு நான் எனக்கு பதிலாக யார் வந்தா, இயேசுவானவர் எனக்கு முன்னாடி நிற்கிறார். அதனால பொசிஷன் இப்போ பெர்ஃபெக்ட். ஏன் அருமையான காரியம் பார்த்தீங்களா, ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை. இன்னைக்கு நீ உன்னை பார்த்தாலுமே நீ இயேசுக்குள்ள வாழ்றியா, இயேசுக்குள்ள வந்துட்டியா? ஆழமா ஆராய்ந்து பார்த்து சொல்லு, இன்னைக்கு நீ இயேசுக்குள்ள வாழ்றியா இல்லை என்று சொன்னால், இப்பொழுதே ஆண்டு சொல்றா, இப்பொழுதே அணுகிற காலம், இன்றைக்கு ரச்சினால் மனந்திரும்பு. ஐயோ காலத்தை ஒத்தி போடாத, இனி காலம் செல்லாது, காலம் குறுகியது. ஆண்டு சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒவ்வொருவரும், யாரா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் உள்ள எவரும் ஆக்கணி தீர்ப்பு இல்லை. ஆனா இயேசுவை விசுவாசியாதவனோ ஆக்கணிக்கு தீர்ப்பு உட்பட்டாயிச்சு, கண்டம்ட் ஆல்ரெடி. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பார்த்தீங்களா. ஐயோ நீ அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளாக போயிடாத, இப்படிப்பட்ட மனுஷனை போல இன்னும் அவனும் ஒருத்தனாக போயிடாத. இன்னைக்கு நான் பார்த்தாலுமே கேட்கிறேன், இன்னைக்கே மனம் திரும்பு, ஆண்டு ரெண்டு கிட்ட சேர, ஆண்டு என் பாவத்தை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில அந்த ஆக்கணி தீர்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரு சுவாமி, நித்தியமான பாதுகாப்பை பெற்றவனாக, ஆண்டு என்னுடைய இருதயபூர்வமான சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கிறவனாக, நானும் இயேசுவுக்குள் வாழ்ற மனுஷனாக, டேயப்பா அந்த பரலோக வாழ்க்கையை சுதந்திருக்க எனக்கு கிருபை புரியும். கேட்போமா, ஜபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். தேவன் தம்மை இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜபிப்போம். பரலோகத்தில் வாசம் அனுகிற பரிசுத்தம் உள்ள பரமராஜாதி ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூடக்கத்தாவே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கடந்து வரும்படியான தர்மியான வேலையில விசேஷமாக நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்றே இந்த நாட்களில் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு சோதனைகள், பல்வேறு பாடுகள் மத்திலே கடந்து போறவர்களே, அன்றே கத்தாவே வேதத்தில் சிறந்த புஸ்தகம் சொல்லி பார்க்கும் பொழுது அநேக தேவமனர்கள் சொல்றாங்க சுவாமி, ரோம புஸ்தகம் சொல்றாங்க சுவாமி. அதுல முக்கியமாக 8 அதிகாரம் அன்றே கத்தாவே ஒரு தேவமனை சுவிதமாக சொல்றார் சுவாமி. பைபிள் கத்தாவே மோதிரமா இருக்கும் என்றால் அதுல ரோம புஸ்தகம் டைமண்ட் சொல்றார் சுவாமி. அதுல டைமண்ட் ஜொலிக்கிற ஜொலிப்பு ரோமர் 8 சொல்றாப்ல சுவாமி. ஆமாண்டவரே, இந்த 8 நாங்கள் சிந்திக்கும்படியா வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்கள பல்வேறு போராட்டங்கள், பாடுகள், சோர்வுகள், தளர்வுகள் கடந்து போற இந்த நாட்கள்ல நீர் இந்த 8 எங்களோட பேசு சுவாமி. நாங்கள் உற்சாகத்தோடு அன்றே நாங்கள் கர்த்தர் ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்கிற வேளையில நீங்களோட இடைப்படும் சுவாமி. இதனால கூட கேட்ட வார்த்தை எவ்வளவு உன்னதமான வார்த்தை சுவாமி. ஒரு கிறிஸ்துவன் போராடுற போராட்டம் எவ்வளவு பயங்கரம் சுவாமி. அன்றே பவுல் அப்போஸ்தலன் சொன்னவனுமா கர்த்தர், 7 நான் நிர்பந்தமான மனுஷன் யான் என்று சொல்லி கர்த்தாவே அன்றே கர்த்தா அங்கலாய்க்கிறத பாக்குறோம் சுவாமி. அன்றே அவனுக்குள்ள இருக்கிற பாவ போராட்டம், பாவ மனுஷன், இந்த பழைய மனுஷனோட போராட்டத்தை கர்த்தாவே சொல்லி அங்கலாய்க்கிறதை பார்க்கும் பொழுது, அன்றே கர்த்தாவே நான் விரும்புறதே செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன்னு சொல்ற அப்படியே சுவாமி. அன்றே கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தோடு கடந்து போற ஒரு அனுபவம் எங்களிலும் உண்டு சுவாமி. இப்படியான போராட்டம் எங்களில் இருக்கும் பொழுது நாங்கள் இது குறித்து பயப்படவே தேவையில்லை சுவாமி. ஸ்ட்ரகிள் வித்தவுட் கண்டெம்னேஷன் சொல்லுது சுவாமி. போராட்டம் இருந்தாலும் அன்றே நாங்கள் கர்த்தாவே ஐயோ தண்டிக்கப்படுவோம், ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரு, ஐயோ நான் அதிகமா அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லி நாங்கள் சோர்ந்து போக தேவையில்லை சுவாமி. அந்த 8 முதல் வசனம் இவ்வளவு அழகா சொல்லுது சுவாமி. ஆடபடியினால் ஓ தேர்ஃபோர் தேர் இஸ் நோ கண்டெம்னேஷன், தேர்ஃபோர் நவ் தேர் இஸ் நோ கண்டெம்னேஷன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுது சுவாமி. அன்றே அன்றே ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இயேசுக்குள் வாழ்ற யாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு சொல்லுது சுவாமி. தேர் இஸ் நோ கண்டெம்னேஷன், நோ கண்டெம்னேஷன் தோஸ் ஹூ ஆர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுது சுவாமி. யாரெல்லாம் இயேசுக்குள்ள வந்துட்டாங்களோ ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லுது சுவாமி. இதனால நாங்கள் இயேசுக்குள்ள இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்கணுமே, ஆராய்ந்து பார்க்கணுமே சுவாமி. இன்னைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருல நீ பேசு சுவாமி. அன்றே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேலையா? நான் இயேசுக்குள்ள வந்துட்டேனா? ஐயோ வசனம் தெளிவா சொல்லுது, யோவான் 3:18 வசனம் சுவாமி. இயேசுவை விசுவாசிகளுடன் ஆக்கடை தாவே இல்லைன்னு சொல்லுது சுவாமி. ஆனால் விசுவாசியாதனோ ஆக்கணித்திற்கு உட்பட்டாயிட்டு சொல்லுது சுவாமி. அன்றே கர்த்தாவே அப்படியாக இயேசுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை ஆக்கினை தீர்ப்பு இல்ல சுவாமி. அவர்கள் கர்த்தாவை நித்தியத்துக்குரியவர்கள் சுவாமி, நித்தியத்துக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டவர்கள் சுவாமி. அன்றே கர்த்தாவே அவர்கள் இன்டர்னலி ஃப்ரீ, தேர் எட்டர்னலி செக்யூர், இன்டர்னலி ஃப்ரீ, பொசிஷனலி பர்ஃபெக்ட் சொல்லுது சுவாமி. அன்றே கர்த்தாவே இயேசு இருக்காங்க, எல்லாமே இயேசுனால தான் சுவாமி, எங்களால் ஒன்றும் இல்ல சுவாமி. அப்படிப்பட்ட உன்னதமான விடுதலை நாங்கள் சுதந்திரித்து அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு அருள்புரியும் சுவாமி. தொடர்ந்து எங்களோட பேசும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.